மௌனமாக ஜெபிப்போம். அமீன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் பேசுகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய இல்ல ஆராதனையிலே நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் நம்முடைய குடும்பங்களில் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒன்று கூடி இந்த இல்ல ஆராதனை என்று சொல்லக்கூடிய குடும்ப பலிபீடத்தை நம்முடைய பலியை செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால்தான் ஆங்கிலத்தில் இதை ஃபேமிலி ஆல்டார் என்று சொல்கிறார்கள். ஆல்டார் என்றால் பலிபீடம். இப்பொழுது நமக்கு நம்முடைய வீடே பலிபீடமாக ஆகிவிட்டது. பழைய ஏற்பாட்டிலே ஆலயங்கள் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் காலத்தில் அவர்கள் தேவனை வழிபடுவதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக ஒரு பலிபீடத்தை எழுப்பி அந்த பலிபீடத்திலே தங்களுடைய பலிகளை செலுத்துவார்கள். அந்த பலிகளை செலுத்தும் பொழுது அந்த ஆடோ மாடோ அதை பலியிட்டு அதை அந்த நெருப்பிலே போட்டு பலியிடும்போது அந்த சுகந்த வாசனை அது வானத்தை நோக்கி செல்லும். அது கர்த்தருக்கு பிரியமானது என்று நாம் எல்லாம் படித்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய இந்த எம்சிஓ காலகட்டத்தில் நம்முடைய வீடுகள் அனைத்தும் இப்பொழுது ஆண்டவருக்கான கர்த்தருக்கான பலிபீடமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பலிபீடத்திலே நாம் நம்முடைய காணிக்கை அல்லது பலியை செலுத்துகிறோம். இதோ இன்றைய நாளில் கூட ஒரு பலியை செலுத்துவதற்காக, நம்முடைய ஜபத்தை ஏறெடுப்பதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த இல்ல ஆராதனையின் தொடக்கமாக அனைவரும் எழுந்து துதிகிதை 2:3-4 பாடுவோம். 234. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக தினந்தோறும் நம் இல்லங்களிலே இல்லாரதனையை நடத்தும்படியான சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் நிச்சயமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றியை தினந்தோறும் அவரை நோக்கி ஜெபிக்கின்ற அல்லது அவரை நோக்கி விண்ணப்பிக்கின்ற வகையிலே நாம் அந்த நன்றியையும் சோத்திரத்தையும் செலுத்தலாம். இன்றைய நாளிலே கூட சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த சங்கீதமும் நம் எல்லார் சார்பாகவும் நம் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி நாம் அனைவருமாக சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாகத்தான் அது இருக்கும். நான் தினந்தோறும் சொல்லி வருவது போல இந்த சங்கீதம் என்பது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டே, தேவ வசனங்களை கொண்டே அவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்பது ஒரு புறம் இருக்க, இது தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவரை நோக்கி ஜெபிப்பது என்பது மிகவும் ஆசீர்வாதமானது, மிகவும் உன்னதமானது, பக்தியானது. அந்த வகையிலே இன்று நாம் 90வது சங்கீதத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். சற்று மாற்றமாக இந்த சங்கீதம் மோசேயினுடைய ஜெபம் என்று சொல்லக்கூடிய முன்னுரையாக இந்த சங்கீதம் தொடங்குகிறது. இது மோசேயினுடைய சங்கீதம், மோசே எழுதிய சங்கீதமாக இது சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் வாசிக்கலாம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷரே நீர்த்தூளியாக்கி மனு புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையை உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களில் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்து அருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபியால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். இந்த சங்கீதம் முதலே சொன்னது போல இது மோசேயின் ஜெபம் என்று சொல்லப்பட்டது. இந்த சங்கீதத்தை மூன்று பகுதிகளாக பார்க்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஒன்றிலிருந்து ஆறு வரைக்குமான இந்த வசனங்கள் முதல் பகுதியாகவும், ஏழிலிருந்து பதினொன்று வரையில் இரண்டாவது பிரிவாக பார்க்கலாம். பிறகு பன்னிரெண்டுக்கு பிறகு பதினேழு வரை உள்ளது மூன்றாவது பிரிவு, மூன்றாவது ஒரு வகை. இந்த முதல் பகுதியிலே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய சர்வ வல்லமை குறித்தும் அவருடைய அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத அனாதி தேவன் என்று சொல்லப்படுகிறதே, ரெண்டாவது வசனத்தில் சொல்வது போல நீரே அனாதியாக என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். அப்படின்னா தேவன் ஆதியும் வந்தவமாக இருக்கிறார், அல்பா ஒமேகா என்று சொல்கிறார்கள். அது அதே சமயத்தில் அவருக்கு தொடக்கமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை, அவர் என்றென்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றென்றும் இருந்தவர், இருப்பவர், இருக்கப் போகிறவர் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய அந்த சர்வ உன்னதத்தை சொல்லுகின்ற அதே வேளையில் மனிதனுடைய நிலைமையையும் இயலாமையையும் அவனுடைய சிறுமையையும் பற்றியும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக இந்த முதல் பகுதியில் இரண்டு, அதாவது சொல்வார்கள் இரண்டு முனைகள். முதல் முனையிலே தேவனுடைய உன்னதம், அவருடைய அனாதி தன்மை, அவருக்கு முடிவில்லை தொடக்கமில்லை என்று சொல்லக்கூடியது இன்ஃபினிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். ரெண்டாவது பகுதி அதற்கு முரணாக சொல்லப்படுகிற ஒரு பகுதி என்னவென்றால், மனிதனுடைய அந்த இயலாமை, மனிதனுடைய மிக மிக சிறிய நிலை, அவனுக்கு ஆரம்பம் உண்டு, அவனுக்கு முடிவு உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. ஆக மோசே தொடக்கத்திலேயே இதை முதலில் அவர் சொல்லிவிடுகிறார். அடுத்து ரெண்டாவது பகுதி என்று சொல்லக்கூடியது இந்த ஏழிலிருந்து பதினொன்று வரையில், இந்த மனிதனுடைய அந்த உன்னதமான தேவனுக்கு முன்பாக அவன் எந்த மாதிரியான நிலையில் இருக்கிறான், அவனுடைய நிலைமை எவ்வளோ கீழ்நிலையில் இருக்கிறது, அவன் செய்த அக்கிரமங்கள், அவன் செய்த பாவங்கள் எப்படி இருக்கிறது என்று மோசே எல்லா மனிதர்கள் சார்பாகவும் தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உணர்ந்து சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. மெய் உணர்தல் என்று சொல்வார்கள் அல்லவா, அது என்னன்னு சொன்னால், நாங்கள் யார், எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து நிலை இல்லாதவர்கள், ஒரு கதையை போல் எங்கள், இப்போ பாருங்கள் எந்த கதையாக இருக்கட்டுமே, ஸ்கூலில் படிக்கிற கதையாக இருக்கட்டும், இல்லை புக்கில் படிக்கிற கதையாக இருக்கட்டும், இல்லை நம்ம பார்க்குற சினிமாவாக இருக்கட்டும், அது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் பாட்டி சொல்கிற கதையாக இருந்தால், ஒரு பத்து நிமிஷம் அப்பா அம்மா சொல்கிற கதையாக இருந்தால், குழந்தைங்களுக்கு ஒரு கதையை படித்தோன்னு சொன்னோமா ஒரு ஒரு மணி நேரம், ஆனால் அதே மாதிரி ஒரு சினிமா கதையை பார்த்தோமா ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். எப்படி ஒரு சினிமா கதை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சு போதோ, அந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கதை போல் முடிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு மிஞ்சி மிஞ்சி போனால் நாங்கள் ஒரு 70-80 வருஷம் தான் வாழ முடியும் என்பதை ஒத்துக்கொள்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது, தேவன் நித்தியமானவர், என்றென்றைக்கும் உள்ளவர், ஆனால் மனுஷனாகிய நாங்களோ அப்படி இல்லை, எங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அப்போ ரெண்டாவது பகுதி என்பது மனிதனுடைய இயலாமை ஒத்துக்கொள்வது, நாங்கள் இவ்வளோ தான், நாங்கள் ரொம்ப பெரிய உன்னதமானவர்கள்லாம் கிடையாது என்பதை ஒத்துக்கொள்வது அந்த தேவனுக்குமாக. மூன்றாவது பகுதி எந்த பகுதி என்று சொன்னால், இப்படிதான இந்த மனிதர்கள், இப்படி சிறுமைப்பட்ட இந்த மனிதர்கள், இந்த இப்படி தேவனுக்கு எதிராக செய்த பாவத்தின் நிமித்தமாயும் அக்கிரமத்தின் நிமித்தமாயும் அந்த தேவனுடைய கோபம் வராதிருக்க அவருடைய கிருபை கருணை மீண்டும் இந்த மனிதன் மீது திரும்பும் வண்ணமாக அவர் மேற்கொள்ளுகின்ற ஒரு உருக்கமான ஜபமாக சொல்லப்படுகிறது இந்த மூன்றாவது பகுதி, அது 12-17 வரை. ஆக இந்த சங்கீதம் 90 மூன்று பகுதிகளாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இந்த மொதல் பகுதிக்கு நம்ம வருவோம். இந்த மொதல் பகுதி சொல்லும்போது முதல் வசனமே, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பருவதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். இங்கே பாருங்கள், பருவதங்கள் தோன்றும் முன்னும், மலைகள், பூமி, வானம் இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னே, ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னே, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிறதுக்கு முன்னே, இந்த பூமி எதுவுமே இல்லாததுக்கு முன்னையே இருக்கக்கூடியவர் தான் நாம் வணங்கக்கூடிய தேவன். அவருடைய உன்னதத்தை அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மனுஷனை அவர் படைக்கிறதுக்கு முன்னதாக அவருடைய அந்த உன்னதத்தை சொல்லிய மோசே, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. இப்போ மனுஷனுக்கு தான் வந்து இந்த 4 வாரம் மணி இருக்கலாம், மணி நேரம் 7 நாள் சேர்ந்தால் 1 வாரம், 4 வாரம் சேர்ந்தால் 1 மாதம், 12 மாதம் சேர்ந்தால் 1 வருஷங்கிற கணக்கெலாம் இருக்கு. ஆனால் தேவனுக்கு அந்த கணக்கே கிடையாது. அவருக்கு காலம் என்பது நாம் போடுற கணக்கில் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு காலங்கள் உண்டு, நேரங்கள் உண்டு. பிறகு மனுஷனுடைய அந்த தொடக்கத்தில் சொன்னது போல் அவனுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குன்னா, காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கான் காலையில். இப்போ காலையில் புல்லுக்கு சின்ன சின்ன புல்லுங்கள்லாம் முளைக்குதில்ல, அது 6வது வசனத்தில் மோசே சொல்லி முடிக்கிறார். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகிறது. இவ்வளோதான் மனுஷனோட வாழ்க்கை, இவ்வளோதான். ஆனால் தேவனாகிய நீங்கள், கர்த்தாவே, நீர் அப்படி அல்ல, நீர் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய தேவன் என்று சொல்லக்கூடியது. பிறகு 2வது பகுதியிலே இந்த மனுஷனோட நிலைமையை அவன் எடுத்து சொல்லி, அது மூலமாக தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் அப்படின்னா, தேவனுக்கிட்டேருந்து நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மறைக்கவே முடியாது. நம்ம எவ்வளோ தான் ரகசியமாக செஞ்சாலும், அந்தரங்கமாக செஞ்சாலும், இருட்டில் செஞ்சாலும், யாரும் தெரியாத இடத்துல செஞ்சாலும், ஒளிஞ்சி செஞ்சாலும், எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ வாழும் பொழுதே அதை அவர் வெளிப்படுத்தலனா கூட, இந்த நியாயம் தீர்ப்பு நாளுன்னு ஒரு வரும் இல்லையா, அந்த நாளிலே நிச்சயமாக அவை எல்லாமே வெளிக்காட்டப்படும். அவை எல்லாமே அந்தரங்கமானதெல்லாம் வெளியரங்கமாகிடும். ஆகவே தான் நாம் திரும்ப சொல்லுகிறோம், சேர்ச்சுக்கு போனால் தான் சுத்தமாக இருக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னு இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், மறைவிடத்தில் இருந்தாலும், இருட்டில் இருந்தாலும், நாம் வந்து எப்போதுமே தேவனுக்கு பயந்து, நாம் பாவத்துக்கு பயந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அவருக்கு எதிராக செயல்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் தேவன் அறிவார். மனுஷன் அறியாமல் இருக்கலாம், பிள்ளைங்க நினைக்கலாம், அப்பா அம்மா பார்க்கல நம்ம தப்பு செய்கிறோம், வாலிப பசங்க நினைக்கலாம், யாரும் நம்மளை பார்க்கல நம்ம தப்பு செய்கிறோன்னு, பெரியவங்க கூட அப்பா பிள்ளைங்களாம் யாரும் நம்மளை பார்க்கல, சர்ச் மெம்பர்ஸ் யாரும் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லி தப்பு செய்யலாம். ஆனால் எந்த தப்பையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறங்கிற ஞாபகம் நமக்கு இருக்கணும். அடுத்து இந்த மனுஷனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை சொல்லும்போது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாருங்கள், இந்த வாழ்க்கையினுடைய இந்த நிலையாமையை குறித்து இவ்வளோ தெளிவாக வேறு யாரும் சொல்ல முடியுமான்னு தெரில. மிஞ்சி போனால் என்ன, முதல்ல 70 வருஷம் சொல்லிவிட்டு மிஞ்சி போனால் பலம், நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல உடற்பயிற்சி செஞ்சு, நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணிலாம் குடித்து, நம்ம என்ன தான் பலப்பட்டிருந்தாலும் மிஞ்சி போனால் 80 வருஷம் தான் இங்கே சொல்லப்படுது. ஆனாலும் நீ 70 வருஷம் வாழ்ந்தன்னா, 80 வருஷம் வாழ்ந்தன்னா, அந்த வாழ்க்கையை கூட்டி கழித்து பார்த்தா கடைசியாக என்ன அதிகமாக மிஞ்சுதுன்னு பார்த்தா, வருத்தமும் சஞ்சலம் தான். இன்றைக்கி நம்ம மத்தியில் கூட பலர் எப்போ பேசும்போதும், எப்போ பேசினாலும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இருக்குது வாழ்க்கையில், என்ன இருக்குது வாழ்க்கையில், பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தா கஷ்டம்தான் இருக்குது, பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தா மகிழ்ச்சி என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறோம். அது நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது வேதத்தில் தேவனே சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை கேட்ட நாம் எல்லோரும் இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். என்ன தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்துடலாம், அப்படி வாழ்ந்துடலாம், இவ்வளோ பணம் சேர்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த வீட்டை வாங்கினா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த காடியை மாற்றிட்டா இப்படி இருக்கலாம் நினச்சா கூட, இங்கே வேதம் சொல்கிறது அந்த மனுஷனோட வாழ்க்கை முழுவதும் துன்பமும் சஞ்சலமும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ எதுக்கு கெட்டாத ஒன்று எதுக்காக ஆசைப்படணும், எட்டாத கனியை எதுக்கு நம்ம ஆசைப்படணும் என்பது போல் நாம் வந்து இதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு நாம் வந்து ரொம்ப பணிவாக வாழணும். இப்போ பாருங்கள், இது தொடர்பான ஒரு ஒரு பகுதி இருக்கிறது. அது இப்போ பிரசங்கில் பாருங்கள், 12 அதிகாரம் 12 அந்த ஒரு 2-3 வசங்களை நம்ம பார்க்கலாம். 1வது வசனம் சொல்லுது, நீ உன் வாலிப பிரயாணத்திலே உன் சிஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நமக்கு ஒரு வயசு வரப்போகுது, தீங்கு நாட்கள்னு சொல்லக்கூடிய இது வந்து இதோ இப்போ வந்திருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த COVID-19 கிருமின்னு ஒன்று வந்திருக்கு, இன்னும் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரில. அப்போ பாருங்கள், இது வந்ததுனால இப்போ நம்ம சபைக்கு போக முடியல, இது வந்துட்டதுனால இப்போ நம்ம வந்து திருவந்தில் கலந்துக்க முடியல, நம்ம ஓய்வு நாள் ஆராதனை இப்போ சபையில் நம்ம வந்து இப்போ கலந்துக்க முடியல. அப்போ என்ன செய்யணும், இது வரத்துக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும், இன்னும் நிறைய தீங்குகள் வரப்போகுது உலகத்துக்கு, அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கர்த்தரையும் நினைத்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செஞ்சிடணும். 7வது வசனம் பிரசங்கி 12:7, இவ்விதமாய் மண்ணானது தான் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை. அப்போ இன்றைக்கி நமக்கு வயசு இருக்குது, வாலிபம் என்பது 40-50 வயசு வரைக்கும் வாலிபம் தான், உடம்பு தெம்பாக இருக்கிற வரைக்கும் வாலிபம் தான். அப்போ இந்த வாலிப வயசில் நம்ம வந்து நம்முடைய சிஷ்டிகரை நினைத்து நாம் வந்து அவருக்கான கடமைகளை செய்து அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள்லாம் பின்பற்றி வாழணும் என்பதாக. கடைசியாக 3வது பகுதி என்று நாம் சொன்னோம் இல்லையா, மோசே நம்ம எல்லா சார்பாகவும் சேர்த்து அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறாரு, 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளையெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபியால் திருப்தியாக்கும் கேட்குறாரு. மறுபடியும் கேட்குறாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும். இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம இப்போ சிறுமைப்படுத்தின நாட்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதுக்கு சரி கட்ட சொல்கிறாரு. இந்த இதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, இந்த எத்தனை நாட்கள் நாங்கள் துன்பப்பட்டு அடங்கியிருந்தோமோ அதுக்கு தகுந்தபடியான நாட்களை எங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களை கொடுங்கன்னு சொல்லி வேண்டுறாரு. இப்போ முடிவாக அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்று வேண்டி முடிக்கிறார். ஆக இந்த சங்கீதத்தினுடைய விளக்கத்தினுடைய ஒரு முடிவாக ஒரு பகுதியை வாசித்து இன்னொரு சங்கீத புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆக நாமும் இதே போல் நாடுவோம். இந்த மாதிரி வீட்டில் இருப்பதை விட நாங்கள் எப்போவுமே சபையிலே இருக்கணும், சபை வாழ்க்கையோடு இருக்கணும், சபையாரோடையே இணைஞ்சிருக்கணும், அந்த வாழ்க்கையை திரும்ப கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இப்பொழுது இந்த நேரத்திலே கூட நாம் அடுத்து நம்முடைய ஜெபத்தில் அவ்வாறாக ஜெபிப்போம், நம்முடைய விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்போம். யார் யாருக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ அவை அனைத்தையும் நீங்க வேண்டும். யார் யாருக்கு மனதில் சஞ்சலமும் சங்கடமும் கவலைகளும் அச்சமும் பயமும் இருக்கிறதோ அனைவருக்காகவும் நாம் ஜெபித்து நாம் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாப்பாக இந்த காலகட்டத்தில் வைத்திருக்க வேண்டுமாயும் சேர்த்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 praise the Lord, 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 hallelujah, 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 praise Lord, 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 praise Lord. Hallelujah, praise Lord, 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 praise Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே, பரமபிதாவே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் இரட்சகரே, மேசியாவே, ஏசப்பா, எல்லா துதிகன மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை நாமத்திற்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இப்படியாக தினந்தோறும் நாங்கள் இப்படி எங்களுடைய இல்லங்களிலே இல்லாததனை நடத்தும்படியான சிலாக்கியத்தை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கோடான கோடி நன்றி ஏசப்பா, நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது ஆண்டவரே, எங்களுடைய வீடே ஆண்டவரே ஒரு பலிபீடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்பா. பழைய ஏற்பாட்டிலே உம்முடைய ஜனத்தார், உம்முடைய எங்களுடைய முற்பிதாக்கள் அனைவரும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, இவர்களெல்லாம் ஆண்டவரே ஏதோ பலிபீடங்களை கட்டி ஆண்டவரே அந்த இடத்திலிருந்து உம்மை சேவித்தார்கள். பலியிட்டு அந்த பலியின் மூலமாக சுகந்த வாசனையை உமக்கு அனுப்பி ஆண்டவரே அவ்வாறாக அவர்களுடைய காணிக்கையை, அவர்களுடைய சோத்திர காணிக்கையை அவர்கள் செலுத்தினார்கள். இதோ இன்றைய நாளிலே கூட இந்த நடமாட்ட கட்டுப்பாடு சட்டத்தின் மூலமாக, இந்த COVID-19 நச்சுக்கிருமி உலகத்தில் தோன்றியதன் மூலமாக எங்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளாக இருக்கச் செய்து ஆலயங்களுக்கு செல்ல முடியாமல் போய்விட்ட இந்த நிலையிலே எங்களுடைய வீடுகளே ஆலயமாக மாறி பலிபீடமாக மாறி, இதோ இந்த பலிபீடத்தில் தினந்தோறும் நாங்கள் எங்களுடைய பலியை, எங்களுடைய ஜபத்தை, பலியான எங்களுடைய ஜபத்தை செலுத்தும்படியான இப்படிப்பட்டதான ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இது மிகப்பெரிய அதிசயம் அப்பா. ஒவ்வொரு வீடும் இப்பொழுது பலிபீடமாக மாறியிருக்கிறது அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஏசப்பா, நன்றி நன்றி. இப்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுய முயற்சியிலே நாங்கள் முயன்று கூட முடியாமல் போன இந்த இல்ல ஆராதனைகள் இப்பொழுது தினந்தோறும் நடக்கும்படியாக செய்திருக்கிறது அப்பா. முடங்காத கால்கள் எல்லாம் பொழுது முடங்கிவிட்டன அப்பா. தினந்தோறும் உமக்கு முன்பாக குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே இதோ நாங்கள் முழங்கால் படியிருக்கிறோம் அப்பா. கணவன் மனைவி பிள்ளைகள் எனவும், அப்பா அம்மா பிள்ளைகள் எனவும், அண்ணன் தம்பி அக்கா தங்கை எனவும், இப்படியாக நாங்கள் அனைவரும் குடும்பத்திலே கட்டாயமாக தினந்தோறும் உமக்கு முன்பாக முழங்கால் படியிட செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இது அதிசயம் என்று ஆண்டவரே, இது மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை நிகழ்த்திய உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இன்று இந்த சந்தர்ப்பத்திலே கூட ஆண்டவரே, காஜம் உத்தமா சபையார் அனைவருக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பம் குடும்பமாக நீர் ஆசீர்வதியம் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. எல்லாரையும் ஒரு தாய் கொள்ளி தன் இறக்கைக்குள்ளாக வைத்து கொண்டு பாதுகாப்பது போல உமது காருண்யம், உமது கிருபை என்னும் சிட்டைக்குள்ளாக எங்களை வைத்து பாதுகாத்து கொள்ளும். இதோ ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கக்கூடிய பிரதர் சைமன் குடும்பத்தாரையும், சகோதரர் முருகையாவையும், சகோதரி மீனா குடும்பத்தாரையும், சகோதரர் ஏண்டி குடும்பத்தாரையும், சகோதரர் தெமாலி குடும்பத்தாரையும், சகோதரர் முரளி குடும்பத்தாரையும், சகோதரர் கேசவன் குடும்பத்தாரையும், சகோதரர் பாலா குடும்பத்தாரையும், சகோதரி ராணி குடும்பத்தாரையும், சகோதரர் குணா குடும்பத்தாரையும் ஆண்டவரே, சகோதரி அனு குடும்பத்தாரையும், சகோதரி மருதாய் குடும்பத்தாரையும், சகோதரர் சுரேஷ் குடும்பத்தாரையும், சகோதரர் சரவணன் குடும்பத்தாரையும், உஷா குடும்பத்தாரை, சகோதரி உஷா குடும்பத்தாரையும், சகோதரி டெபோராவையும் ஆண்டவரே, சுபாங்கில் இருக்கக்கூடிய சகோதரர் ஜான் அவர்களுடைய குடும்பத்தாரையும், சத்திய நேசர்களாக இருக்கக்கூடிய ஆண்டவரே குணசீலன், மோகன், ஹேமா, மகேஸ்வரி, இவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் வேலையிலே நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவரையும் இப்படியாக தினந்தோறும் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுபவர்களாக, உம்மை நோக்கி வணங்குபவர்களாக, முழங்கால் படிபவர்களாக வைத்திருவோம் அப்பா. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். அனைவருடைய கஷ்டங்களையும், அன்னருடைய மன சஞ்சலங்களையும், மன கஷ்டங்களையும், அச்சத்தையும் போக்கும் ஏசப்பா. அச்சத்தையும் போக்கி தைரியத்தை கொடுமா அப்பா. நீரே எங்களுக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். உன் வீட்டை நான் காவாக்கால் உன் காவல் விருதா என்று நீ உன் வசனத்தில் சொல்லியிருப்பது போல உமது காவலே மிகப்பெரிய காவலாக நாங்கள் நினைத்து விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களை காத்துக்கொள்ளும், 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 காத்துக்கொள்ளும் இப்பொழுது. ஆமீன். கர்த்தரின் ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமினை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அமீன். இத்தோடு நம்முடைய இல்லாரதனை ஒரு முடிவுக்கு வருகிறது. அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னுடைய சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த இல்லாரதனையில் சந்திப்போம். ஆமீன்.